பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 3 கர்மயோகம் ஸ்லோகம் 36-37 அர்ஜுன உவாச அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷஃ மகாசனோ மகாபாப்மோ மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ரு அபயாச்சரணன் பக்தி விதாந்த சுவாமி பிரபாத் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். அர்ஜுனன் கூறினான், விஷ்ணி குலத்தவரே, விருப்பம் இல்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்? பொருளுரை: பரமனின் அம்சமாகிய உயிர்வாளி உண்மையில் ஆன்மீகமானவனும் தூய்மையானவனும் எல்லா ஜடக்கலகங்களிலிருந்து விடுபட்டவனும் ஆவான். எனவே இயற்கையாகவே பௌதிக உலகின் பாவங்களுக்கு அவன் உட்படுத்தப்பட வேண்டியவன் அல்ல. ஆனால் அவன் ஜட இயற்கையுடன் தொடர்பு கொள்ளும் போது பற்பல பாவ வழிகளில் சில சமயங்களில் தனது விருப்பத்திற்கு எதிராகவும் தயக்கமின்றி செயல்படுகிறான். எனவே அர்ஜுனனின் இக்கேள்வி உயிர்வாளிகளின் திரிந்த இயல்புக்கு மிகவும் பொருத்தமானதாகும். சில சமயங்களில் உயிர்வாளி பாவம் செய்ய விரும்பாத நிலையிலும் கூட கட்டாயப்படுத்தப்படுகிறான். இருப்பினும் அத்தகைய செயல்கள் உள்ளிருக்கும் பரமாத்மாவினால் தூண்டப்படுபவை அல்ல, வேறொரு காரணத்தினால் நிகழ்பவை. அந்த காரணத்தினை பின்வரும் பதத்தில் விளக்குகிறார் பகவான். 37 ஸ்லோகம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இஃது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான விரோதியாகும். பொருளுரை: ஜட படைப்புடன் உயிர்வாளி தொடர்பு கொள்ளும் போது ரஜோகுணத்தின் சம்பந்தத்தினால் கிருஷ்ணரின் மீதான அவனது நித்திய அன்பு காமமாக திரிபடுகிறது. வேறு விதமாக கூறினால், புலியுடன் சேர்ந்த பால் தயிராக திரிவது போல இறைவனின் மீதான அன்பு காமமாக திரிந்து விடுகிறது. காமம் திருப்தியடையாத போது கோபமாக மாறுகிறது. கோபம் அறியாமையாக மாறுகிறது. அறியாமையினால் பௌதிக வாழ்க்கை தொடர்கிறது. எனவே ஜீவனின் மாபெரும் எதிரி காமமே ஆகும். மேலும் காமமே தூய்மையான ஆத்மாவை ஜடவுலகில் சிக்குண்டு உழல வைக்கிறது. தமோகுணத்தின் வெளித்தோற்றமே கோபம். இத்தகைய குணங்கள் கோபத்தை போன்ற இதர செயல்களின் மூலம் வெளிப்படுகின்றன. ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம் ரஜோகுணமானது தமோகுணத்துக்கு இழிந்து விடாமல் சத்துவகுணத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆன்மீக பற்றுதலின் காரணமாக கோபம் என்னும் இழிநிலையை அடைவதிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும். என்றும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் தனது ஆன்மீக ஆனந்தத்திற்காக பரமபுருஷ பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களில் வியாபித்துள்ளார். ஜீவன்கள் அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அம்சங்கள். அவர்களுக்கும் சற்று சுதந்திரம் உண்டு. ஆனால் அத்தங்களது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் அவர்களது சேவை செய்யும் மனப்பான்மை புலனின்பத்திற்கான எண்ணமாக மாற்றமடைந்து காமத்தின் வசப்படுகின்றனர். கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்களது இத்தகு காம எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அத்தகு காமவயப்பட்ட செயல்களை நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பியிருக்கும் பொழுது தங்களின் உண்மை நிலையை பற்றி கேள்வி கேட்டு அறிந்து கொள்வதற்கும் வசதி செய்வதற்காக இந்த ஜட உலகம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது. அத்தகு கேள்வியே வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பமாகும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மனை பற்றி கேள்வி கேட்க வேண்டும். அந்த பிரம்மன் ஸ்ரீமத் பாகவதத்தில் பரபிரம்மனே அனைத்திற்கும் மூலம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அதாவது காமத்தின் மூலமும் பரபிரம்மனிடமே உள்ளது. எனவே காமத்தை பரபிரம்மனிடம் செலுத்தும் அன்பாக மாற்றிவிட்டால் அல்லது கிருஷ்ண உணர்வாக மாற்றிவிட்டால், வேறு விதமாக கூறினால் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காகவே விரும்பினால், அப்போது காமத்தையும் கோபத்தையும் ஆன்மீகப்படுத்தி விட முடியும். ராமபிரானின் சிறந்த சேவகரான அனுமான் ராவணனின் தங்க நகரத்தை எரித்ததன் மூலம் தனது கோபத்தை வெளிக்காட்டினார். ஆனால் அவ்வாறு செய்ததால் அவர் பகவானின் மாபெரும் பக்தரானார். இங்கு பகவத்கீதையிலும் என்னை திருப்திப்படுத்துவதற்காக உனது எதிரிகளின் மீது உனது கோபத்தை உபயோகப்படுத்து என்று அர்ஜுனனிடம் பகவான் வலியுறுத்துகிறார். எனவே காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது நமது எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக மாறிவிடுகின்றன. அர்ஜுன உவாச்ச அத்தக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சனபி வாஷ்ணய பலாதிப நியோஜிதா. ஸ்ரீ பகவான் உவாச்ச காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசன மகாபாப்ம வித்தியேன மிக வைரினம். அர்ஜுனன் கூறினான், விஷ்ணு குலத்தவரே, விருப்பம் இல்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இஃது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவகரமான விரோதியாகும். எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி இருக்கும், பொதுவா வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், கிருஷ்ண பக்தியில் ஆர்வத்தோடு வரக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே பதில் கொடுக்கிறார். கவனமா கேட்க வேண்டியது அவசியம். அர்ஜுனன் கேட்கிறாவோ, கிருஷ்ணா, பல நேரங்களில் மக்கள் தப்பு செய்யணும்னு நினைக்கிறது இல்லை, ஆனால் அப்படி பாவம் செய்யறதுக்கு பலவந்தப்படுத்தப்படுறாங்க. ஏன் அவர்கள் பலவந்தப்படுத்தப்படுறாங்க? நான் தவறு செய்யணும்னு நினைக்கல, ஆனா நான் தவறு செய்யற மாதிரி பலவந்தப்படுத்தப்படுறேன், ஏன்? அந்த கேள்விக்கு தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 37வது ஸ்லோகத்துல பதில் கொடுக்கிறார். இங்க 36வது ஸ்லோகத்தினுடைய பொருளில ஸ்ரீல பிரபுபா சுட்டி காட்டுறார், இந்த ஜீவன் உயிர்வாளி நம்ம எல்லாரும் உண்மையில தூய்மையானவர்கள், அதனால நம்ம பாவத்துக்கு அப்பாற்பட்டோம். பாவத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிர்வாளி ஏன் பாவ செயல்களில் ஈடுபடுது அப்படிங்கறதுதான் அர்ஜுனனுடைய கேள்வியா இருக்கு. ஜீவன் பாவத்துக்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறனால ஜீவன் செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் பரமாத்மா காரணமா? அப்படி ஒரு சிலர் நினைப்பாங்க. உலகத்துல எல்லாமே கடவுள் தானே நடத்துறாரு, நான் செய்யற பாவமும் அவர் தான் நடத்துறாரு. ஒரு சில மக்கள் முட்டாள்தனமா இப்படி சொல்றதை நம்ம கேள்விப்படலாம், எல்லாமே கடவுள் தானே நடத்துறாரு, எல்லாமே அவரால் தான் நடக்கும், நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னா அது அவரால் தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அறியாமையில முட்டாள்தனமா பேசுறது நம்ம கேள்விப்படலாம். அந்த கேள்விகள் எல்லாம், அந்த அத்தகைய கருத்துக்கள் எல்லாம் முறியடிக்கிற விதத்துல இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதில் கொடுக்கிறார். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமத், ரஜோகுணத்துல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய காமமும் கோபமும் தான் இதற்கு காரணம். ஓ அர்ஜுனா, இது எல்லாவற்றையும் அழிக்கும் விரோதி. ஒரு இதுதான் அதுதான் கிடையாது. ஒருத்தர் கிட்ட காமம் இருந்தது அப்படின்னா, அதாவது பௌதிக ஆசைகள், குறிப்பா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, பால், பாலா, இந்த காமம் அதுதான் காரணம். கோபம், கோபமானது காமத்திலிருந்து வருது. இங்க ஸ்ரீல பிரபுபா சுட்டி காட்டுற, எப்ப காமம் திருப்தி அடையிலையோ அப்ப அது கோபமா உருவெடுது. இன்றைக்கு மனித சமுதாயத்துல மக்கள் நிறைய பேர் கோபப்படுறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட காமம் அதிகமா இருக்குங்கிறத நம்ம உணரலாம். அவங்க காமம் அப்படின்னா ஆண் பெண் உறவு அப்படிங்கறது மட்டும் இல்லாம, நான் முதலே சொன்ன மாதிரி மற்ற எல்லா பௌதிக ஆசைகளும் அதில் அடங்கும். ஒருத்தன் ஒரு பொருளை விருப்பப்படுறான், உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பைக் வேணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒருத்தர்கிட்ட போய் பைக் கேட்கிறேன், ஏன்னா அது என்னுடைய ஆசை, ஆனா அவர் பைக் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? என்னுடைய காமமானது கோபமா மாறும், ஏன்னா அங்க வந்து என்னுடைய ஆசை திருப்தி அடைக்க, என்னுடைய நான் ஆசைப்படுறேன், அந்த ஆசை இருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு அது கோபம் வருது. கோபம் வந்ததுன்னா என்ன ஆகும்? ஒருத்தன் அழிஞ்சு போயிடுவான். அதனால இந்த காமம் அப்படிங்கிறது ஒருத்தனுடைய வைரினா இங்க இருந்தா சொல்லப்படும். பகவான் கிருஷ்ணன் சொல்றார், இவ வைரினா, இது மிகப்பெரிய விரோதி. ஒருத்தனுடைய பெரிய எதிரி இந்த காமம். ஏன்னா ஒருத்தன் ஆசைப்படும் போது கண்டிப்பா மனிதன் ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்காது. நம்ம ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும்னு ஒருத்தன் நினைச்சானா அவன் முட்டா. ஆசைப்படுறது எல்லாமே நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடக்கணும். குழந்தைங்க தான் அப்படி நினைக்கும், அறிவாளி நினைக்க மாட்டான், வளர்ந்தவன் அப்படி நினைக்க மாட்டான். குழந்தைங்க தான் எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படும். ஐயோ நிலா, எனக்கு நிலா வேணும், நிலா வேணும். இந்த காலத்துல குறைஞ்சு போச்சு குழந்தைங்க எல்லாம். இந்த காலத்துல டிவி பார்த்துட்டு சூப்பர்மேன் மாதிரி நான் வரணும்னு சொல்லிதான் கேக்குறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்ப டிவியில சக்திமான் ஒரு சீரியல் போட்டுருந்தான். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஆசை, நானும் பறக்கணும், நானும் பறக்கணும். நிறைய குழந்தைங்க மொட்டை மாடியில இருந்து பறந்து செத்து போயிடுச்சுங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா குழந்தைங்க தான் அந்த மாதிரி முட்டாளா இருப்பாங்க. எனக்கு எல்லாமே ஆசைப்படணும், எனக்கு எல்லாமே வேணும். நிலா பார்த்து நிலா வேணும், நிலாச்சோறு ஊட்டுவாங்க அம்மா அப்பா, குறிப்பா அம்மா பொதுவா நிலாச்சோறு ஓட்டுவாங்க. அப்பா நிலா, நான் உனக்கு நிலாவை நாளைக்கு கொண்டு வந்துறேன். இதெல்லாம் ஆசைப்படுறது. அந்த ஆசையை வந்து குழந்தைக்கு அவங்க ஊட்டுறாங்க, ஆசையை காட்டி காட்டி ஊட்டுறாங்க. ஏன்னா எல்லாரும் ஆசையோட இருக்காங்க. ஆனா அந்த விரும்பின பொருள் கிடைக்கல அப்படிங்கும் போது அங்க போகும். ஆனா விரும்பின பொருள் எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அவனுக்கு கர்மா இருந்தால்தான் கிடைக்கும். நிறைய பேர் பார்க்கலாம், அதுவும் குறிப்பா நவீன காலத்துல அளவுக்கு அதிகமா ஆசைப்பட சொல்லி எல்லாருக்கும் ஊக்குவிக்கிறான். எல்லா அனைத்திற்கும் ஆசைப்படும் இப்படிலாம் சொல்லித்தரான் ஒரு சிலர். எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டா என்ன ஆகும்? எதுவுமே கிடைக்க, எல்லாமே கிடைக்க முடியுமா? ஒண்ணும் கிடையாது. பள்ளிக்கூடத்தை படிக்கும் போது எல்லா பசங்களுமே நான் தான் கிளாஸ்ல முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு விருப்பப்படுறான். எல்லாரும் முதல் மதிப்பெண் எப்படி எடுக்க முடியும்? முடியாது. ஆசைப்படுறது எல்லாமே சாத்தியமாக முடியாது, அது சாத்தியமே இல்லாது. அதனால ஒருத்தர் வந்து முட்டாள்தனமா நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதுதான் அது ஒருத்தனுக்கு மிகப்பெரிய விரோதி அப்படின்னு நீங்க சுட்டிக்காட்டப்படும். ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில மேலும் விளக்குற, இந்த ஜீவனானது, அதாவது நம்ம எல்லாரும் உண்மையில கிருஷ்ணருடைய நிரந்தரமான சேவகர்கள். நம்ம எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். ஜீவர சொரூப ஹோய் கிருஷ்ணர் நித்திய தாஸ். நம்ம எல்லாருடைய சுரூபம், நம்மளுடைய உண்மையான நிலை என்னன்னா கிருஷ்ணருக்கு நித்திய தாசனா இருக்கு. சும்மா நம்ம வந்து இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா, யார் யாருக்கோ தாசனா இருக்கும். நான் வந்து என்னுடைய புலன்களுக்கு தாசனா இருக்கேன். என்னுடைய புலன்கள் என்னை எப்படி கொண்டு போகுதோ அந்த விதத்துல நான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய நாக்கு என்னை எப்படி கொண்டு போகுதோ அந்த மாதிரி நான் போறேன். ஏதாவது ஒண்ணு பார்த்தா உடனே ஆறு போகும் நாக்கு. ஏதாவது ஒரு சாப்பிட்றது நல்ல ருசியான பண்ணம் கிடைச்சதுன்னா உடனே நாக்கு தொங்க போட்டு நாய் மாதிரி போவோம். தொங்க போட்டு போறோமோ இல்லையோ அந்த நாக்கு நம்மளை இழுத்துட்டு போவோம். பயிறு, பாலுறுப்பு, கோபம், மனம், பேச்சு, இது எல்லாமே நம்மளை வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு புலன்களையுமே நம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இது எல்லாவற்றுக்குமே நம்ம தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நானே கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும். சில நேரங்களில் மக்கள் கேட்பாங்க, நாம எல்லாம் சுதந்திரமா இருக்கணும், எல்லாருமே சமம், நான் ஏன் இன்னொருத்தருக்கு தொண்டு செய்யணும், நான் ஏன் இன்னொருத்தருக்காக வேலை செய்யணும், எல்லாருமே சமம், சமத்துவம். சரி, எல்லாருமே சமம், சமத்துவம், எல்லாருமே முதல் மந்திரி ஆயிட முடியுமா? ஒருத்தர் சொல்லலாம் எல்லாமே சமமா இருக்கணும், சமத்துவமா பார்க்கணும். சரி, எல்லாருமே சமத்துவம், அது நடைமுறையில சாத்தியமாகுமா சொல்லி பார்க்கலாம். எல்லாருமே சமமா கருத முடியுமா? இப்ப எல்லாருமே சமமா கருதுனா என் பின்னாடி ஒரு, என்னை சுத்தி ஒரு 15-20 எவ்வளோ குறைஞ்சது ஒரு 15 போலீஸ் படை இருக்கணும். சரி, என்னை சுத்தி 15 பேர் இருக்கணும், அந்த ஒவ்வொரு போலீஸையும் சுத்தி 15 பேர் இருக்கணும்ல, எவனும் சமம் தானே? எப்படி அது சாத்தியமாகும் சமுதாயத்தை? முடியாது. அதனால ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு தொண்டு செஞ்சுட்டு தான் இருக்கான். எல்லாரும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்யறா, இன்னொருத்தன் மற்றொருவனுக்கு செய்யறான். இப்படி இந்த தொண்டு செய்யறது அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. ஆனா உண்மையில யாருக்கு தொண்டு செய்யணும்? எத்தனையோ பேருக்கு யார் யாரோ தொண்டு செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அந்த தொண்டினால தொண்டு செய்யறவரும் சரி தொண்டு செய்யப்படுறவரும் சரி யாருமே திருப்தி அடைறது கிடையாது. நீங்க பார்க்கலாம் பல நேரங்கள்ல, குறிப்பா வீடுகள்ல பார்த்தோம்னா தெரியும், வருஷ கணக்குல வளர்த்துருப்பாங்க சொந்தக்காரங்க யாராவது தொண்டு செஞ்சு வளர்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பிரிஞ்சிடுவாங்க. தொண்டு செஞ்சதுனால அந்த தொண்டை செய்தவர்களும் சரி தொண்டை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி யாருமே திருப்தி அடைவது கிடையாது. அப்படின்னா என்ன, நீ செய்யற தொண்டும் சரியில்லை, நீ யாருக்கு தொண்டு செய்யறியோ அதுவும் சரி கிடையாது, அந்த நபரும் சரி கிடையாது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப அவசியம். அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது யாருக்கு தொண்டு செய்யணும் என்ன தொண்டு செய்யணும், இது வந்து ரொம்ப தெளிவா சாஸ்திரம் நமக்கு கொடுக்கு. யாருக்கு தொண்டு செய்யணும், கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும். நம்ம எல்லாம் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கும் போது அது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. நித்தியமா நம்ம நிரந்தரமா கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், இன்றைக்கு நாளைக்குங்கிறது கிடையாது. ஒரு சிலர் கேட்பாங்க, சுவாமிஜி நான் வந்து நாலு வருஷமா ஜபம் பண்றேன் இல்ல நாலு மாசமா ஜபம் பண்றேன், இன்னும் எத்தனை வருஷம் நான் ஜபம் பண்ணணும், நிறைய பேர் கேட்கறத பாக்குறோம், இன்னும் எத்தனை வருஷம் நான் ஜபம் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது, நித்தியமா ஜபம் பண்ணணும். ஐயோ நித்தியமா ஜபம் பண்ணணுமா? ஆமா நிரந்தரமா ஜபம் பண்ணணும். கீர்த்தனிய சுதாஹரி, யார் ஒருத்தரால பகவானுடைய நாமத்தை எல்லா நேரமும் செய்ய சொல்ல முடியுதோ அதுதான் பக்குவ நிலை, நித்தியமா. அதுவும் வந்து நித்தியமா அப்படின்னா ஒரு நாள் மட்டும் கிடையாது, அதாவது ஒரு நாளைக்கு பதினாறு நாள் ஜெபம் பண்றோம், ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நித்தியமா கிடையாது. நித்தியமா அப்படின்னா 24 மணி நேரமும் நிரந்தரமா முடிவில்லாம, அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை. ஜெபம் பண்றது கீர்த்தனம் பண்றது அப்படின்னா வெறும்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடி ஆடுறது ஜெபம் பண்றது அது மட்டும் கிடையாது, பகவானுடைய புகழ் அது எல்லாமே அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே கீர்த்தனம்னு அழைக்கப்படுது. அதனால நம்ம 24 மணி நேரம் கிருஷ்ணருடைய கீர்த்தனத்துல ஈடுபட்டு இருக்கணும், கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும். 24 மணி நேரம் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தொண்டு செய்யணும். இந்த மட்டும் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், சர்வ தர்மான் பரித்தச்சு மாம் ஏக்கம் சரணம், எல்லா விதமான தர்மத்தையும் விட்டுட்டு என் ஒருவனிடம் மட்டும் ஏக்கம் சரணம், கிருஷ்ணர் மட்டுமே நம்மளுடைய நம்ம சரணடையும், கிருஷ்ணருக்கு மட்டுமே தொண்டு செய்யணும். அப்படின்னா என்ன, நான் கிருஷ்ணருக்கு மட்டும் நேரடியா தான் தொண்டு செய்வேன், கிருஷ்ண பக்தர் ஒருத்தர் இருக்கார் அவர் கொஞ்சம் பிரசாதம் கேட்கிறார் அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தொண்டு செய்வேன். கிருஷ்ணர் சொல்றார் மாம் ஏக்கம் சரணம், நான் கிருஷ்ண பக்தர்களுக்கு எல்லாம் ஏன் தொண்டு செய்யணும், என்ன சொல்லுவீங்க? கிருஷ்ணர் அப்படின்னா கிருஷ்ணர்னு சொல்லும் போது கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலை அவருடைய பரிவாரம் இது எல்லாமே அடங்கும். கிருஷ்ணருடைய நாம கீர்த்தனம், கிருஷ்ணரை பற்றி நம்ம புகழ்றோம், கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றது, கிருஷ்ணருடைய ரூபத்தை வர்ணிக்கிறது, கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கறது, கிருஷ்ணருடைய குணங்களை பற்றி கேட்கறது பேசுறது, அந்த லீலைகளை நினைச்சுட்டு இருக்கிறது, இது எல்லாமே கிருஷ்ண சேவைதான். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருக்கு சம்பந்தமான வஸ்துக்களையும் அதுவும் கிருஷ்ண சேவையில் அடங்கும். அதாவது கிருஷ்ணருக்கு சம்பந்தமானவர்கள் அப்படின்னா அவருடைய பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்களுக்கு தொண்டு செய்யறதும் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறது சமமானதுதான். ஆனா அவங்க கிருஷ்ண பக்தர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு தொண்டு செய்யணும், சும்மா ஏனோ தானோ யாருக்கோ ஒருத்தருக்கு சேவை செய்யறது கிடையாது. உண்மையில கிருஷ்ணருக்கு அப்பால என்ன இருக்க முடியும், கிருஷ்ணருடைய பரிவாரம் சொல்றோம், அதாவது கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள், கிருஷ்ணருக்கு சம்பந்தம் இல்லாம ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. இருந்தாலும் கிருஷ்ணரோட எந்த விஷயங்கள்லாம் நேரடியா சம்பந்தத்துல இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தொண்டு செய்யலாம், அதோட சம்பந்தப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வடிவமைக்கணும். 24 மணி நேரமும் நித்தியமா கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும், அதுதான் ஒருத்தருடைய குறிக்கோளா இருக்கும். உடனே நினைங்க அது எப்படி இங்க சாத்தியமாகும், நான் வெளியில வேலைக்கு போறேனே நீங்க சுவாமி நீங்க கோயில் இருக்கீங்க முழு நேரமும், நான் வெளியில வேலைக்கு போறேன், என்னென்னமோ காரியங்களில் ஈடுபடுறேன், எப்படி நான் 24 மணி நேரம் கிருஷ்ணருடைய தொண்டிலே ஈடுபடுறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு முறை நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபாதர் ஒரு விமான நிலையத்துல அமர்ந்திருந்தார். அப்போதைக்கு ஒரு பெண் வந்து ஸ்ரீல பிரபாதத்தை கேட்டார்னா, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம்னா என்ன, கிருஷ்ண உணர்வுனா என்ன? பிரபுபா சொன்ன, கிருஷ்ண உணர்வு அப்படின்னா 24 மணி நேரம் கிருஷ்ணருடைய உணர்வுலயே இருக்கிறது. உடனே அவங்க கேள்வி கேட்டான், 24 மணி நேரம்மா அது எப்படி சாத்தியமாகும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் நிறைய வேலை செய்யறேன், எப்படி என்னால 24 மணி நேரம் கிருஷ்ணருடைய உணர்வுல இருக்க முடியும்னு கேட்டான். அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் பதில் கொடுத்த, அந்த பெண்மணி அவங்க கையில ஒரு சின்ன பேக் வச்சிருப்பாங்க, பெண்கள் தான் வச்சிருப்பாங்க. இங்க நகரத்துலயும் இப்ப சென்னை மாநகரத்துலயும் பிரபலமாயிட்டு இருக்கு, நிறைய பெண்கள் இங்க ஆவடி மாதிரி கிராமப்புறத்துல எல்லாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், இருக்கலாம். ஒரு சிலர் கையில ஒரு சின்ன பேக் வச்சிருப்பாங்க. அந்த பேக்ல என்னெல்லாம் இருக்கும்னா, லிப்ஸ்டிக் இருக்கும், தலைக்கு சீப்பு இருக்கும், அப்புறம் மை போடுறது இருக்கும், நெகல் நெயில் பாலிஷ் இருக்கும், கண்ணாடி இருக்கும், முக்கியமா கண்ணாடி இருக்கும், இதெல்லாம் வச்சிருப்பான். இன்னும் சுருக்கமா சொன்னா ஒரு மேக்கப் கிட் இருக்கும் இருக்கும். இப்போ பசங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ரொம்ப ஸ்டைலா ஒரு சீப்பு வச்சிருப்பாங்க, ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, எடுத்து அப்பப்ப சீப்பான். அதை பார்த்து ஸ்ரீல பிரபுபாதர் கேட்டார், இந்த பேக் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்பவுமே உன்னுடைய அழகு மேல ஒரு உணர்வுடையவனா இருக்க. நீ பொழுதுக்கு நான் அழகா இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருக்கிறது கிடையாது, ஆனா அந்த அழகு உன்னுடைய உணர்வுல உள்ள புகுந்து இருக்கு. அதனால எப்பெல்லாம் உனக்கு கொஞ்சம் அந்த அழகு மங்கி இருக்குமோ நீ நினைக்கிறியோ, உடனே அந்த கண்ணாடி எடுக்கிற, கொஞ்சம் ஏதோ நீ வந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிற. அப்படின்னா உன்னுடைய உணர்வு எப்பவுமே அதுல மூழ்கி இருக்கு. நான் பார்க்கலாம் பசங்க பின்னாடி வந்து சீப்பு சுரி வச்சிருப்பாங்க, அப்படி போயிட்டு இருப்பாங்க, தலை கலஞ்சிருச்சுன்னா தெரியும் அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு அதுல அந்த உணர்வு முழுக்க இருக்கு. அதனால தலை கொஞ்சம் கலஞ்சாலும் அவனுக்கு தெரியும், உடனே கண்ணாடி எடுப்பான், சீப்பு எடுப்பான், சரக்கு சரக்குன்னு செய்வான். பிரபுபாதர் சொன்னார், அதே மாதிரி ஒருத்தனுடைய உணர்வு கிருஷ்ணர்ல உள்ள போகும், ஆழமா போகும், அதுக்கு பயிற்சி பண்ணும், அதுதான் நம்மளுடைய உண்மையான பணி. இந்த உண்மையான கிருஷ்ண பக்தியானது உடனடியா நமக்கு கிடைச்சிடாது. ஏன்னா நம்ம கிருஷ்ணரை விட்டு விலகி தனியா அனுபவிக்கணுங்கிற ஆசையினால, காமத்தினாலதான் நம்ம இந்த உலகத்துக்கே வந்தோம். கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பானது பிரேமைன்னு அழைக்கப்படுது. அதே அன்பு இந்த ஜட வஸ்துக்கள் மேல திரும்பும் போது அது காமம்னு அழைக்கப்படும். கிருஷ்ணருடைய இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம செயல்கள் செஞ்சோம்னா, அதாவது கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவைகள் பிரேமை என்றும், நம்மளுடைய சொந்த புலன்களை திருப்திப்படுத்துறது செய்யக்கூடிய செயல்கள் காமம் என்றும் அழைக்கப்படும். செயல்கள் ஒண்ணுதான், அதுவும் ஆசைதான். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது பதில நம்மளுடைய சொந்த புலன்களை திருப்திப்படுத்துறது, இதுதான் வித்தியாசம், சரியா? இதுக்கு இங்க ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு உதாரணம் கொடுக்கிற, ஒரு பால் தயிரா திரிபடை, பால் திரிஞ்சு போயிடும். அது மாதிரி இன்றைக்கு நம்ம இந்த காமம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய உண்மையான அன்பு திரிஞ்சு போயிருக்கு, சரியா? இதுதான் காமம். இந்த காமத்தினாலதான் நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுதான் எல்லா விஷயத்துக்கும் மூல காரணம், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுவே காரணம். இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறவன் புத்திசாலி, அப்படி புரியாதவன் முட்டாளா இருக்கும். அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடியவன் எப்படி அவன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அது அவ்வளவு எளிமையா அவனால புரிஞ்சுக்கிறது கிடையாது, எல்லாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. அதற்கான நேரம், அதற்கான விஷயங்கள் அவன் எப்ப புரிஞ்சுக்கிறான்னா, எப்ப அவன் மேல கிருஷ்ணருடைய கருணையும் குருவனுடைய கருணையும் வருதோ அப்பா. சைத்தன்ய மகாபிரபு சொல்ற, பிரம்மாண்ட பிரமித்தே கோனே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பால் பக்தி லோத்தீச்சு. பிரம்மாண்ட பிரமித்தே கோன், இந்த உலகம் முழுக்க எவன் ஒருத்த சுத்திண்டு வரானோ அவன் எப்ப பாக்கியவானா இருக்கானோ, அவன் எப்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கானோ, அந்த சூழ்நிலையில குரு கிருஷ்ணருடைய கருணையினால, குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணையினால அவனுக்கு பக்தி லதா பீஜ் அவனுக்கு கொடுக்கப்படும். பக்தியினுடைய செடி, பக்தி செடியினுடைய விதை அவனுக்கு கொடுக்கப்படும். லதா அப்படின்னா செடி கொடி, நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டில் கூட பேர் வைப்பான் லதா. லதா அப்படின்னா கொடின்னு மலர் கொடி பேர் வைப்பான் பெண்களுக்கெல்லாம். இல்லது புஷ்பலதா, புஷ்பலதானா மலர் கொடி ரெண்டும் ஒன்று தான். சமஸ்கிருதத்தில் லதா அப்படின்னா கொடி செடி. பக்தி லதா பீஜம், பீஜம் அப்படின்னா விதை. பக்திக்கான விதை ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுது, ஒருத்தனுடைய இதயத்தில் விதைக்கப்படுது குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணையினால். அந்த ஜீவன் நம்ம எல்லாரும் பற்பல பிறவிகள் எடுத்திருக்கோம், நாயா பன்றியா பூனையா இந்திரனா சந்திரனா ஒரு மலத்தில் ஒரு குருவா மனுஷனா, இப்படி கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்து எப்ப ஒரு பக்தருடைய கருணையினாலும் கிருஷ்ணருடைய கருணையினாலும் ஒருத்தனுக்கு பக்தியினுடைய விதை விதைக்கப்படும். இந்த பக்தியினுடைய பாதைக்கு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. அதனால இந்த பக்தியினுடைய பாதைக்கு யாரு வராங்களோ, அதாவது இந்த பக்தியினுடைய விதை யாருக்கு கிடைக்குதோ, அவங்க இந்த விதைய பக்குவமா வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவங்க கிட்ட சாரும். ஒருத்தவங்க வந்து விதை கொடுத்துட்றாங்க, அந்த விதையை போட்டு செடியை வளர்க்க வேண்டியது யாருடைய பங்கு? அந்த தோட்டக்காரனுடைய வேலை. யாருக்கிட்ட விதை கொடுக்கப்படுதோ அவனுடைய வேலை. அந்த விதையை பக்குவமா அதுக்கு அதை ஊனி அதை ஊனிடுறாங்க, அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்ந்து அதை பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவனுடைய கடமையாக அமையும். பகவான் கிருஷ்ணரும் குருவும் இணைந்து ஒருத்தனுக்கு பக்தியினுடைய விதையை கொடுத்துட்றான். அந்த விதையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு முற்றிலும் அந்த ஜீவனை சார்ந்து. நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு இருக்கக்கூடிய பக்தி விதையை நம்ம வளர்க்கணும். நம்ம எல்லாருக்குமே பிரபுபாதருடைய கருணையினாலும் சைதன்ய மகாபிரபுடைய கருணையினாலும் பக்தியை பற்றி ஓரளவுக்கு அந்த விதை விதைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய இதயத்தில். ஆனால் அந்த விதைக்கு ஒழுங்காக தண்ணி ஊற்றி அதை செடியாக்கி மரமாக்கி பழமாக்கி அதிலிருந்து பழம் எடுத்து அந்த மரமானது இந்த உலகம் எல்லாவற்றையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் தாண்டி, இப்ப நம்ம பூலோகத்தில் இருக்கோம், பூலோகத்துக்கு மேல பூரலோகம் மகர் புவார் மகரலோகம் ஜனலோகம் தப்பலோகம் சத்தியலோகம் எல்லாவற்றையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓட்டையும் கிழிச்சு வெளியில போய் பிரம்ம ஜோதிக்கு போய் அதையும் தாண்டி வைகுண்ட லோகத்துல போய் அங்கேயும் அதையும் தாண்டி கோலோக விருந்தாவனத்துல போய் கிருஷ்ணருடைய பாதார விந்தங்கள்ல போய் சேரணும். அதுதான் நம்ம அந்த மாதிரிதான் நம்ம இந்த செடியை வளர்க்கணும். சரியா, இந்த பக்தியினுடைய செடியை இந்த மாதிரி நம்ம வளர்க்கணும். பொதுவாக ஒரு மரத்தை வளர்க்கணும், ஒரு செடியை வளர்க்கணும் அப்படின்னா அதுல நம்ம ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமா பார்க்கணும். அந்த மரத்தை நம்ம வளர்க்கும் போது முதல்ல முக்கியமானது என்னன்னா அந்த மரத்துக்கு ஒழுங்கா தண்ணி ஊற்றணும், அந்த மரத்துக்கு சூரிய வெளிச்சம்னா ஒழுங்கா வருதா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கணும். சரியா, அதே மாதிரி இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விதை நமக்குள்ளார இருக்கிறதுக்கு நம்மளுடைய பக்தியை நம்ம வளர்க்கணும்னா இதுக்கு முதல்ல நம்ம ஒழுங்கா தண்ணீர் ஊற்றணும். தண்ணீர் ஊற்றுறது அப்படின்னா என்ன, நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்றது கீர்த்தனம் பண்றது, அப்புறம் ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்கக்கூடிய புஸ்தகங்களை படிக்கிறது, பக்தருடைய சங்கத்துல கலந்துக்கிறது, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றது, பக்தர்களுக்கு சேவை செய்யறது, இது எல்லாமே மொத்த சாதன பக்தி. நம்ம பயிற்சி செய்யறோம் இதெல்லாம், இது எல்லாமே நம்ம தண்ணி ஊத்துறோம், இதெல்லாம் ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு செடியை வளர்க்குறோம். சரியா, ஒரு செடியை தண்ணி ஊற்றி வளர்க்குறோம். வளர்க்கும் போது தண்ணி ஊற்றினா ஒரு செடி நல்லா வளர்ந்துருமா? ஒழுங்காக தண்ணி ஊற்றி தண்ணி மட்டும் ஊற்றுனோம்னா ஒரு செடி நல்லா வளர்ந்துருமா? வேற என்ன பண்ணணும் ஒரு செடியை வளர்க்கணும்னா? பாதுகாப்பு பண்ணணும். உரம் போடுறதெல்லாம் அதில் வந்துடும், தண்ணி உரம் அதெல்லாம் அது வளர்க்கறது. இன்னொரு முக்கியம் என்ன பண்ணா, பாதுகாப்பு பண்ணும். அந்த செடியை வந்து பாதுகாக்கணும். அது மாதிரி இந்த பக்தி அப்படிங்கிறதையும் நம்ம பாதுகாக்கணும். பக்தியை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம பாதுகாக்கிறதுங்கிறதுலயும் ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு முக்கியமா என்னன்னா, மற்ற மிருகங்கள் வந்து அதை சாப்பிட்டுரும். பாதுகாக்கிறது ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வந்து மற்ற மிருகங்கள் வந்து சாப்பிடும், அந்த மிருகங்கள் வந்து சாப்பிடாம அதுக்கு வேலி போட்டு பாதுகாக்கிறது. இன்னொரு விதமா பாதுகாக்கிறது ஒண்ணு இருக்கு, அது என்ன? ஒரு செடி வளர்க்குறோம், அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறோம், பக்கத்துல இன்னும் நிறைய களையெல்லாம் முளைக்கும், அதையும் நம்ம வந்து அந்த களையெல்லாம் அப்பப்போ அப்புறப்படுத்தணும். அந்த களையெல்லாம் அப்புறப்படுத்தணும்னா களை தான் பெருசாக இருக்கும்போது செடி உள்ள போயிடும். அதனால பாதுகாக்கிறது அப்படிங்கும்போது இந்த ரெண்டும் ஒரு செடியை வளர்க்கும் போது கவனமாக நம்ம பாதுகாக்க வேண்டிய இது வழிமுறையாகும். ஒன்று, வெளியிலேருந்து வரக்கூடிய மிருகங்கள்லேருந்து காப்பாற்றணும். இன்னொன்னு, பக்கத்திலே வளரக்கூடிய களையெல்லாம் ஒடுங்கி எறியும். நான் செடிக்கு தானே தண்ணி ஊத்துறேன், ஏன் களை முளைக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி நான் செடி வச்சிருக்கேன், அந்த மாடு வந்து சாப்பிட்டு போயிடுச்சு, நான் என்ன பண்றது? அந்த மாதிரி வெளியில வந்து அந்த மிருகங்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நம்ம பக்தி தொண்டுல இழைக்கக்கூடிய அபராதங்களா ஒப்பிடப்படும். பகவான் சைதன்ய மகாபிரபு அதுக்கு ஒப்பிடுறாரு. நம்ம அபராதம் இழைத்தோம் அப்படின்னா, குற்றம் செய்யணும், பக்தி செய்யறோம், பக்தி செய்யும் போது ஏதாவது குற்றம் இழைத்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி மிருகங்கள் வந்து பக்தியை சாப்பிட்றதுக்கு ஒப்பிடப்படும். அதுலேயும் குறிப்பா நம்ம தோட்டம் வச்சு செடி வளர்க்குறோம், அந்த அந்த தோட்டத்துக்குள்ளார ஒரு மதம் பிடிச்ச யானை வந்ததுன்னா ஏதாவது தங்குமா? எதுவும் தங்காது. அந்த மதம் பிடிச்ச யானை தான் பக்தர்களுக்கு நம்ம இழைக்கக்கூடிய குற்றத்துக்கு ஒப்பிடப்படும். அதனால நம்ம பக்தி தொண்டுல இந்த மற்ற மிருகங்களும் சரி யானை இதெல்லாம் வராம பாதுகாத்துக்கணும். வைஷ்ணவ அபராதம் இல்ல மற்ற எந்த விதமான அபராதங்கள்ல இருந்தும் நம்ம நம்மளை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்புறம் இந்த களை முளைக்கு இதெல்லாம் நமக்கு பக்தியை நம்ம பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம், மற்ற விஷயங்கள் நம்மளை எடுத்துட்டு இருக்கோம். பக்தியை பயிற்சியை ஆரம்பிச்சோடய நமக்கு நாலு பேர் மரியாதை கொடுப்பாங்க, நமக்கு பௌதிகமாக லாபம் கிடைக்கும் இல்லை புகழ் கிடைக்கும், இதனால நம்மளை கிருஷ்ணரை விட்டு நம்ம விலகி போயிடுறதுக்கு வாய்ப்பு. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏன்னா பக்தியில் நம்ம ஈடுபடும் போது நமக்கு நிறைய லாபம் வரும் பௌதிகமாக. கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு, கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு பணத்தை, நம்ம செலவு பண்ணால் என்ன அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் தான் லாபம். மக்கள் தான் நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்களே, நம்ம பாடு நம்ம பாடு நம்ம நினைச்ச மாதிரி செலவு பண்ணலாம் அப்படின்னா அப்ப கலை வளர்க்குறோம் நம்ம. நம்மளுடைய புகழுக்காக நம்ம செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். நாலு பேர் என்ன வழிபடுத்துங்கிறதுக்காக நான் செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறேன். பக்தியே பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அது பக்திக்காக பகவானுக்காக பண்ண மாட்டான், தன்னுடைய சொந்த புகழுக்காக. இது எல்லாமே வந்து கலையா கருதப்படும். அதனால நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம், யாரெல்லாம் தொடர்ந்து ஜெபம் பண்றீங்களோ, யாரெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய தொடர்ப வந்திருக்கீங்களோ எல்லாருமே பகிர்வான். நமக்கு இந்த பக்தி அப்படிங்கிற விதை நமக்கு கொடுக்கப்படுறது, இதை நம்ம வந்து பக்குவமா வளர்த்து கொள்ளணும். இந்த பக்தி விதைக்கு ஒழுங்கா தண்ணீர் ஊற்றி இதுல இந்த மிருகங்கள் வந்து சாப்பிடாம களை முளைக்காம பார்த்துக்கணும். இந்த களை இது எல்லாமே வந்து இங்க வருது, அதெல்லாம் கிருஷ்ணன் சொல்ற காம ஆசைகள். ஒருத்தனுக்கு பௌதிக ஆசைகள் வரும், இந்த ஆசைகள் காமம் வந்தது அப்படின்னா அது ஒரு களை மாதிரிதான். அவனுக்கு வந்து பக்தி பண்ணிட்டே இருப்பான், இந்த காமம் அப்படிங்கிற களை முளைக்கும் போது அவன் பக்தியை விட்டு வெளியில போறதையும் நம்ம பார்க்க முடியும் பார்க்கிறோம். இல்ல அபராதம் ஏதாவது இழைக்கும் போது பக்தியை விட்டு வெளியில போறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பக்தி அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. பகவான் கிருஷ்ணருடைய கருணையினாலும் குருவினுடைய கருணையினாலும் நமக்கு அந்த பக்தியினுடைய விதை கொடுக்கப்படும். அதை பக்குவமா வளர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்ம முறையான அறிவை பெற்றுக்கொள்ளும். சைதன்ய மகாபிரபு ரெண்டு விஷயங்கள் நமக்கு தடையா இருக்குங்கிறார். ஒண்ணு அவித்யா, இன்னொன்னு நம்மளுடைய அனர்த்தம். அவித்யா அப்படின்னா நமக்கு வந்து எது என்ன அப்படிங்கிறது தெரியல, அறிவு இல்லாம இருக்கும். இங்க கிருஷ்ணரை பின்னாடி சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் சொல்றதுக்கு அப்புறம் சொல்லுவார், இந்த காமத்தை வெற்றி கொள்ளணும் அப்படின்னா ஒருத்தனுக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும்ன்ற. அறிவு இல்லாததுனாலதான் ஒருத்தன் காம வயப்படுறான். அவனுக்கு உண்மையான ஞானம் இல்லை, வித்யா இல்லை, அது அவித்யால இருக்கான், அறியாமையில இருக்கான். அதனாலதான் அவன் காமவயப்படுறான். எப்போ ஒருத்தருக்கு ஞானம் இருக்கோ அவன் காமவயப்பட மாட்டான். காமம் அவனை நெருங்கி வந்தாலும் காமத்திலிருந்து அவன் விலகி செல்வான். அவன் பௌதிக ஆசைகளை துறக்கிறதுக்கு பார்ப்பான், கிருஷ்ணன் மேல ஆசைப்படுறதுக்கு முயற்சி பண்ணுவான், கிருஷ்ணருக்காக ஆசைப்படுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதுதான் அறிவுடையவனுக்கான அறிகுறி. இல்லைன்னா மக்கள் எல்லாருமே முட்டாள தான் இருக்காங்க. இந்த ஜட உலகத்தை எல்லாருமே முட்டாள தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் எல்லாருமே அவித்யாவில தான் இருக்கோம். நம்ம எல்லாருமே அவித்யாவில தான் இருக்கோம். நமக்கு வித்யா வேணும், அறிவு வேணும். அதனாலதான் கிருஷ்ணர் கீதையை கொடுக்கிறார். அவன் பகவத்கீதை உண்மையுருவில் திரௌபதி நமக்கு எதுக்காக கொடுத்துருக்கார்? சும்மா ஏனோதான் வந்துட்டு போறது கிடையாது. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், ராஜ வித்யா ராஜகூக்கியம். இது இந்த பகவத்கீதையினுடைய அறிவானது ராஜ வித்யா, எல்லா அறிவினுடைய அரசன், எல்லா அறிவுக்கும் அரசன் இது. மக்கள் என்னென்னமோ பெரிய பெரிய பட்டப்படி படிச்சவங்களாம் புத்திசாலிகள் கிடையாது. இந்த இயக்கமானது புத்திசாலிகளுக்கானது. திரௌபதி நரேந்திரர் சொல்லியிருக்கார், இந்த கிருஷ்ண பக்தியானது புத்திசாலிகளுக்கானது. புத்திசாலிங்க அப்படின்னா பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்க, இல்ல பெரிய பட்டப்படி படிச்சவங்க தான் புத்திசாலிங்க இருக்கிறேன். யார் ஒருத்தர் உண்மையை தெரிஞ்சுக்கிறான், உணர்றான், அவன் புத்திசாலி. யாரால பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியுதோ அவன் புத்திசாலி. பகவான் கிருஷ்ணர் அதுக்கு தேவையான புத்தியை கொடுப்பார். எவன் ஒருத்தருக்கு பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும்னு ஆசை இருக்கோ அவனுக்கு, நம்ம முயற்சி பண்ணோம்னா பகவான் நம்ம கண்டிப்பா விளைவு கொடுப்பார். அதனால இந்த அவித்யா அதை களைய வேண்டியது அவசியம். இந்த அறியாமை இருக்கிறதுனாலதான் மக்கள் வந்து காமவயப்படுறாங்க. காமவயப்பட்டவனுடைய புத்தி பேதலிச்சு போய் கிடக்கும். அவன் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது. முழுவல் காமம் வாழ்ந்த ஒருத்தனை முற்றிலுமா மயக்கிடும். எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. அதனால ஒருத்தருக்கு வித்யா அறிவு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த அறிவை ஒருத்தர் அடையறதுக்காகத்தான் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையை கொடுக்குறார். அதுக்காக தான் ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய கோயில்கள்ல இந்த மாதிரி பகவத்கீதை உபன்யாசங்களை ஏற்பாடு பண்றாரு. அதுக்காக தான் பக்தர்கள் வெளியே போய் பகவத்கீதை போன்ற புத்தகங்களை விநியோகம் பண்றாங்க. எல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா இந்த ஒரே காரணத்துக்காக தான். மக்கள் எல்லாரும் அவித்யால இருக்காங்க, நம்மளும் அவித்யால இருக்கோம். நம்ம எல்லாரும் அறிவை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த அறிவை பெறணும் அப்படிங்க அதுவும் அனர்த்தங்களை களையறதும் ரொம்ப அவசியமாகும். அப்படி இல்லைன்னா இந்த சூழ்நிலை தான் இருக்கும். அர்ஜுனன் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டே தான் இருக்கும். பலவந்தமா நம்ம தப்பான தவறான செயல்களை ஈடுபட்டுட்டே இருக்கும். பக்திக்கே வந்திருப்போம், நம்மளே நிறைய நேரங்களை தவறு செய்யறோம். ஏன்? நமக்கு இன்னும் காமம் இருக்கு, நமக்கு இன்னும் இந்த பௌதிக ஆசைகள் இருக்கு. இந்த பௌதிக ஆசைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம பலவந்தப்படுத்தப்படுற மாதிரி பக்திக்கு வந்திருந்தா கூட நம்ம இன்னும் தவறுகள் செஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம இன்னும் பௌதிக ஆசையில மூழ்கி இருக்கோம். ஏன் மூழ்கி இருக்கோ? நமக்கு பக்குவமான அறிவு இல்லை. நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கோம். நம்ம பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில உபயோகப்படுத்தாம இருக்கோம். வெறும் கேட்டிருந்தா மட்டும் பார்த்தாது, அதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும். நிறைய பேர் வந்து பல வருஷமா வருஷ காலத்துல வந்து போயிட்டு இருக்கலாம். ஆனா அப்படி வந்து போயிட்டு இருக்கிறனால ஒருத்தர் வந்தா வித்யாவை அடைஞ்சிட முடியாது. அவங்க அதுக்கான முயற்சிகளை ஈடுபடும். பகவத்கீதையை படிச்சா மட்டும் பார்த்தாது, பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அன்றாட வாழ்க்கையில ஈடுபடுத்தணும். அது ரொம்ப அவசியம். இல்லைன்னா எத்தனையோ எருமாள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நான் பார்க்கலாம், குறிப்பா கிராமப்புறத்துல பள்ளிக்கூடத்துக்குள்ளாரியே நிறைய எருமாடு சுத்திட்டு இருக்கும். அந்த எருமாடெல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளார சுத்தி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த எருமாடு ஏதாவது படிச்சு தெரிஞ்சுக்க போதா? கிடையாது. அது மாதிரி நம்ம பகவத்கீதையை வந்து படிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். நம்ம கிட்ட பக்தி இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. அதனால பக்தியோட நமக்கு பகவான் கிருஷ்ணர் குரு கருணையினால் கொடுத்துருக்கக்கூடிய பக்தியை முறையா வளர்க்கறதுல நம்ம தீவிரமா இருக்கணும். சும்மா ஏனோ தானன்றதுன்னா பக்தியில முன்னேற்றம் பெற முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி. Okay. இரண்டு கேள்வி அவர் கேட்கிறார். முதல் கேள்வி, பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு மட்டும்தானா, சிவபெருமான் ஆஞ்சநேயருக்கெல்லாம் பக்தி செலுத்த முடியாதா? இரண்டாவது கேள்வி அவர் கேட்கிறார், பக்தி பஜனை இதெல்லாம் பயிற்சி செய்யறமே, இதுக்கான பலன் எப்ப கிடைக்கும்? முதல் கேள்வி, பக்தி கிருஷ்ணருக்கு மட்டும்தானா? ஆமாம். சிவபெருமான் ஆஞ்சநேயருக்கெல்லாம் கிடையாதா? கிடையாது. எப்படி? ஏன்னா பகவான் கிருஷ்ணர் முழு முதல் கடவுள், கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பக்தி செலுத்த முடியும். முதல்ல பக்தி அப்படின்னா என்னன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். பக்தி அப்படிங்கிறதுக்கான விளக்கமே, அதற்கான அடிப்படையே கிருஷ்ணருக்கு மட்டும்தான் அது போடணும். பக்தி அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கோயிலுக்கு போறது, பஜனை பண்றது, நமக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கிட்ட சொல்லிட்டு வர்றது, அவங்க நமக்கு கொடுப்பாங்க, அது கிடையாது பக்தி. கிருஷ்ணர்கிட்டே வந்தா கூட மக்கள் நிறைய பேர் போறாங்க, பாலாஜி கோயிலுக்கு போறாங்க, போகும்போது ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு போவாங்க, பாலாஜிகிட்ட போய் வேண்டிப்பாங்க, எனக்கு இது 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 வரிசையா இதெல்லாம் நடக்கணும், ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை தூக்கி, அப்புறம் அந்த லிஸ்ட்டுக்கு லிஸ்ட்டுக்காக ஒரு கொஞ்சம் உண்டையில கொஞ்சம் போட்டு வருவாங்க. அதுக்கு பேர் பக்தி கிடையாது, அதுக்கு பேர் பிஸ்னஸ். நான் உனக்கு இவ்வளவு தர்றேன், நீ எனக்கு இவ்வளவு தர்றேன். பக்தின்னா அது கிடையாது. மக்கள் போறாங்க சிவபெருமான்கிட்ட, எதுக்கு போறாங்க? எது போறாங்க? அந்த லிஸ்ட் எடுத்துட்டு தான் போறாங்க. லிஸ்ட் எடுத்துட்டு சிவபெருமான்கிட்ட போனாலும் அதுக்கு பேர் பக்தி கிடையாது, ஆஞ்சநேயர்கிட்ட போனாலும் அதுக்கு பேர் பக்தி கிடையாது, விஷ்ணு கிட்ட போனாலும் பக்தி கிடையாது, கிருஷ்ணர் கிட்ட போனாலும் பக்தி கிடையாது. லிஸ்ட் எடுத்துட்டு யார்கிட்ட போனாலும் பக்தி கிடையாது. சரியா? முதல்ல பக்தினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பக்தி அப்படிங்கிறது எதையுமே எதிர்பார்க்காம தொண்டு செய்யறது, நம்மளுடைய உண்மையான தொண்டு செய்யறது. அது எப்படி சாத்தியமாகும்னா, அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். ஏன்னா அவருடைய ஒருத்தரே முழு முதல் கடவுள். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, யதாதரோ மூல நிசேச்சேன கிருத்யந்தி தத்கந்த புஜோபசாக பிராணோபஹார ஜிதேந்திரியானா சதைவ சர்வாங்கணம் அச்சுதேஜ். அதாவது எப்படி ஒரு மரத்தினுடைய வேருக்கு தண்ணீர் ஊற்றுறதின் மூலமா அது எல்லா கிளைகளுக்கும் இலைகளுக்கும் போகுதோ, எப்படி வயிற்றுக்கு உணவு ஊற்றுறதின் மூலமா எல்லா விதமான புலன்களுக்கும் அந்த சக்தி போகுதோ, அதே மாதிரி அர்ஜுனா கிருஷ்ணன் அவருக்கு நம்ம பக்தி செய்யறதின் மூலமா மற்ற எல்லாரும் திருப்தி அடைவோம். நம்ம வேற யாருக்கும் தனித்தனியா பக்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாரும் பகவான் கிருஷ்ணருடைய தொண்டர்கள். எல்லாருமே அவங்க எல்லாரும் கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள், அவருக்கு கீழே தான் எல்லாரும் செயல்படுறாங்க. அதனால கிருஷ்ணருக்கு நம்ம தொண்டு செய்யும் போது வேற யாருக்கும் நம்ம தனிப்பட்ட விதத்துல தொண்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணருக்கு தான் நான் தொண்டு செய்வேன் அப்படிங்கும் போது அப்ப கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பக்திங்கிறதும் சாத்தியமாகும். சரியா? அது உங்களுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி கேக்குறீங்க, இதுக்கு பக்தி பஜனை எல்லாம் நான் பண்றேன், இதுக்கு என்ன பலன் கிடைக்கும்? முதல்லயே சொல்லிட்டேன், பக்தி அப்படிங்கறது லிஸ்ட் கொண்டு போனா அதுக்கு பேர் பக்தியே கிடையாதுன்னு. அப்ப பலன் எப்ப கிடைக்குங்கிற கேள்விக்கு என்ன பதில்? பக்தி அப்படின்னாலே பலனை எதிர்பார்க்காம செய்யறது. சரியா? அப்ப பலன் எனக்கு என்ன கிடைக்கும், எப்ப கிடைக்கும்? அதுக்கு பேர் பக்தி கிடையாது. உண்மையில பக்தி செய்யறதுனுடைய வரக்கூடிய பலன் என்னன்னா, கிருஷ்ணர் மேல கலப்படமற்ற தூய்மையான அன்பு, அதுதான் கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பிரேமைன்னு சொல்லப்படும். அந்த கிருஷ்ண பிரேமை நமக்கு கிட்டும் பக்தி செய்யறதுனால. பக்தி செஞ்சா என்ன கிடைக்கும்? பக்தி கிடைக்கும். நம்ம உண்மையில இப்ப பக்தி செய்யல, பக்தி செய்யறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரியா? பக்தி செய்யறதுக்கு நம்ம பயிற்சி பண்றோம்னா இப்ப என்ன கிடைக்கும்? பக்தி கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பயிற்சி பண்றோம்னா என்ன ஆகும்? அந்த விஷயத்துல நம்ம நிபுணர் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி பக்தி செய்யறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், என்ன கிடைக்கும்? பக்தி கிடைக்கும். கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறதுக்கு இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணருடைய நாமத்தை தூய்மையா சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், காமத்துல இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன பலன் கிடைக்கும்? அதெல்லாம் அதுல பக்குவம் அடைவோம். கிருஷ்ணருடைய நாமத்தை தூய்மையா சொல்லுவோம், கிருஷ்ணருடைய குணத்தை பத்தி ரசிக்க முடியும், கிருஷ்ணருடைய லீலைகளை நாம் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். இப்ப கிருஷ்ணருடைய லீலைகளை நம்ம நினைச்சு பாக்குறோம், கிருஷ்ணருடைய லீலைகளை நம்ம நினைவு கொள்றது முயற்சி பண்றோம், அப்புறம் அந்த லீலைகளை நாம் பங்கு கொள்ள முடியும். அதாவது பக்தி பண்றதுனால என்ன பலன் கிடைக்கும், பக்தி கிடைக்கும், கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய தூய்மையான அன்பு கிடைக்கும். இதுதான் பக்தி செய்யறதுனால வரக்கூடிய பலன், சரியா? அதனால முதல்ல பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அந்த பலன் எப்ப கிடைக்கும், எப்ப வேணாலும் கிடைக்கும். அது நம்மளுடைய நம்ம எந்த அளவுக்கு பக்தியை தீவிரமா பயிற்சி பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலனானது ஒரு நிமிஷத்தையும் கிடைக்கலாம், பல கோடி ஜென்மங்களாலையும் கிடைக்காம போகலாம். நீங்க எந்த அளவுக்கு இந்த பக்தியை தீவிரமா எடுத்துக்கிறீங்களோ அந்த பொறுத்துதான் அது இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த பக்தியை தீவிரமா எடுத்துக்கோங்க. பக்தியில பக்கத்துல வரக்கூடிய கலைகள் எல்லாம் விலக்கி எரியுங்க. இந்த லிஃப்ட் கொண்டு போறதெல்லாம் கலை, பக்திக்கு பதில சைடுல தண்ணி ஊத்திட்டு இருக்கிறது, அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. எத்தனையோ கலை இருக்கு, நிறைய பேர் டிவி பாக்குறோம், டிவி பார்த்து என்ன பிரயோஜனம், ஒண்ணும் கிடையாது. முடிவைங்க, சீரியல் போடுறான், அந்த சீரியல் போடுறான், இந்த சீரியல் போடுறான், என்னையா பிரயோஜனம்? பக்திக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு டிவி பார்க்கணும்? வெறும் கலை தான். இதெல்லாம் நம்மளுடைய அனர்த்தங்கள் தான். இதெல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும். இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தூய்மையா நம்ம கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும். அப்படி தூய்மையா தொண்டு செஞ்சோம்னா பலன் விரைவா கிட்டும். இல்லன்னா பலன் பல கோடி ஜென்மங்கள் ஆகலாம். பலன்னா பூர்ணமான பலன், உண்மையான பலன் அடையாது. சைடுல நமக்கு ஏதாவது வேணும்னா அதெல்லாம் கிருஷ்ணர் ஈஸியா கொடுத்துருவார். உனிய வந்து இந்திரலோக இந்திர பதவி வேணுமா, பிரம்மாவோட பதவி வேணுமா, என்ன வேணுமோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முக்தி வேணுமா, ஒண்ணும் கிடையாது. கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பு அவ்வளவு எளிமையா கிடைக்காது. அதுக்கு நம்ம தூய்மையா பயிற்சி பண்றதுனால தூய்மையான அன்பு அடைய முடியும். என்ன விருப்பப்படுறோமோ அதுதான் நமக்கு கிட்டும், சரியா? அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே கிருஷ்ண பக்தியில தூய்மையான விருப்பத்தோடு இருக்கணும். இந்த பௌதிக விருப்பங்கள்லாம் ஓரம் கொட்டி வச்சிடணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம கிருஷ்ணருடைய உண்மையான பலனை அடைய முடியும். கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு, அந்த அன்பு நமக்கு கிடைச்சதுன்னா எப்படி இருப்போம், ஆனந்தமா இருப்போம். கிருஷ்ணர் அன்பு செலுத்தணும்னா அதனால என்ன, ஆனந்தமா இருப்போம். அதுதான் எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். அந்த ஆனந்தத்தை தான் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம். டிவி சீரியல் பார்த்து தேடுறாங்க, மாமிசம் சாப்பிட்டு தேடுறாங்க, காபி டீ குடிச்சு தேடுறாங்க, இல்ல சாராயம் குடிச்சு தேடுறாங்க, ஆனந்தத்தை தான் தேடுறாங்க. ஆனா அவன் ஆனந்தம் அடைகிறானா? இல்ல. ஆனா கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு எவனோ ஒருத்தன் கிட்டுதோ அப்ப அவன் ஆனந்தமா இருப்பான். பார்க்கலாம், கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பார்க்கலாம். எப்ப நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்றோம், ஆரம்ப நிலையில வர்றோம்னு. சரி, ஆரம்ப நிலையில நீங்க வர்றீங்க, நீங்களே பாருங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லி கீர்த்தனம் பண்ணும் போது ஆடுறோம் பாடுறோம், மகிழ்ச்சியா இருக்கும். நமக்கு ஒன்றும் கிருஷ்ண மேலே தூய்மையான அன்பு வரல. ஏதோ இந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை காதுல கேட்கும் போதே இவ்வளவு ஆனந்தம் இருக்கு. அப்ப தூய்மையான அன்பு இருந்ததுன்னா எவ்வளவு ஆனந்தம் இருக்கும், நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சித்திரை மகாபுரு சொல்றார், ஆனந்தாம் புத்தி பர்தனம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்றது மூலமா வரக்கூடிய ஆனந்தமானது எப்பவுமே அதிகரிச்சு கொண்டே இருக்கும். இது என்றுமே குன்ற போறது கிடையாது. இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, இந்த கடல் அதிகரிச்சுட்டே இருக்கும். பக்தி ரசா, பக்தியினால வரக்கூடிய ஆனந்தம், இது வந்து அமிர்தம் போன்றது. பக்தியினால வரக்கூடிய உறவு, பகவானுக்கும் பகவானோட நம்ம உறவு கொள்றதுனால வரக்கூடிய இந்த ரசம், அது ஒரு அமிர்தம் போன்றது. அதை சுவைக்க சுவைக்க தவட்டார், சுவைக்க சுவைக்க தவட்டார். இந்த அமிர்தம் பக்தி ரசத்தினால கிடைக்கக்கூடிய அமிர்தம், அந்த அமிர்தமும் ஒரு கடல் போல இருக்கு. அதுதான், அதை நம்ம சுவைக்க தேவைகள், அது காலப்போக்கு. அதனால பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு மட்டும்தான். பலன் எப்ப வேணாலும் கிட்டலாம், நம்மளுடைய ஒழுங்கான தீவிரமா நம்ம பயிற்சி பண்றதை பொறுத்து. இன்னொரு உதாரணம் கூட கொடுக்கலாம். நம்ம பொதுவா எப்ப வேணாலும் கிடைக்கலாம் அப்படின்னா கூட அதுக்கும் கொஞ்சம் காலமாகும். ஏன்னா நம்ம எத்தனையோ கோடான கோடி வருடங்களா கலந்தமா இருக்கும். அதனால ஒரே நாள்ல நான் தூய்மையாயிடணும்னு நினைச்சோம்னா முடியாது. நம்ம தீவிரமா முயற்சி பண்ணோம்னா ஒரு வாழ்நாள்ல நம்ம பகவான் கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் மேல தூய அன்பை வளர்த்து கொள்ள முடியும். இது நம்மளுடைய ஆச்சாரியர் நமக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். வேற ஏதாவது கேள்விகள்? முதல்ல இப்ப பேசின விஷயங்களுக்கு சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கிறான். வேற கேள்விகள் இல்ல, அதனால உங்க கேள்விக்கு நான் சுருக்கமா பதில் சொல்றேன். வேதங்கள்ல பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை என்ன, ஆன்மீகத்தில் அவங்களுடைய பங்கு என்ன? இது இதை பத்தி ரொம்ப நேரம் பேசலாம். அதனாலதான் சொன்னேன், எப்பவுமே நம்ம உபன்யாசத்தை கொடுக்கும் போது அதுல வரக்கூடிய சந்தேகம்னா எளிமையா சொல்லலாம். அதுதான் சிவபிரபாதம் கொடுத்துருக்கக்கூடிய முறை. இருந்தாலும் சுருக்கமா சொல்லலாம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடமை எல்லாமே வீட்டை சார்ந்தது. ஒரு சமுதாயம் செயல்படணும் அப்படின்னா, இப்ப இந்த உடல் இருக்கு, இந்த உடல் செயல்படணும் அப்படின்னா கை என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை கை செய்யணும், கண் என்ன செய்யணுமோ அந்த வேலையை கண் செய்யணும். கை வந்து காலோட வேலையை செய்ய முடியாது, கண் வந்து காலோட வேலையை செய்ய முடியாது, சரியா? அதே மாதிரி இந்த சமுதாயம் செயல்படணும் அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள், பெண்கள், இப்படி பல்வேறு பிரிவினர்கள் இருக்காங்க. அந்தந்த பிரிவினர்கள் செய்யக்கூடிய வேலையை அவங்கவுங்க செய்யும் போது அந்த சமுதாயம் மொத்தமும் சிறப்பா செயல்பட முடியும். இதுல வந்து இப்ப இந்த உடல்ல ஒரு உறுப்பு செய்யக்கூடியது மறுநொரு உறுப்பு மாற்ற முடியாது. பெண்கள் செய்யக்கூடிய காரியத்தை ஆண்களால் மாற்ற முடியாது. ஆனா பெண்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. அது எல்லாம் வீட்டை சார்ந்த கடமைகள், குழந்தைகளை வளர்க்கறது வீட்டை சார்ந்த கடமை. அதை பத்தி விளக்கணும்னு நிறைய வீட்டை சார்ந்த கடமை. அதுதான் பெண்களுக்கு சாஸ்திரங்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. பெண்களுக்கு மற்றொரு என்னன்னா, கணவனைக்கு சேவை பண்றது, அது வலியுறுத்தப்படும். பெண்ணாவால் தன்னுடைய கணவனுக்கு தொண்டு செய்யலாம். அந்த கணவன் அவனுடைய தர்ம காரியங்களில் ஈடுபட்டான். அப்படி கணவன் தர்ம காரியத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது மனைவிக்கு அதுல பாதி பங்கு வருது. ஒண்ணுமே செய்யாம பெண்களாக இருந்தனால அது பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு பெரிய பரிசு. ஒண்ணுமே அவங்க ஒண்ணுமே பண்ணலைனாலும் கணவன் செய்யக்கூடிய பக்தியில, கணவன் செய்யக்கூடிய விஷயங்கள்ல இவங்க உதவி பண்ணாங்கன்னா 50% அவங்களுக்கு வரும். ஆனா வசதி என்னன்னா, கணவன் தப்பு செஞ்சு அந்த பாவமல மத்த நேரத்துல மத்த விஷயங்கள்ல ரெண்டுத்தையும் பகிர்ந்துக்கணும். மனைவிக்கு வந்து கணவனுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கறது கடமையா இருக்கிறதுனால அந்த கடமையை செய்யும் போது அதனால நற்பலன் மட்டும் அடையும். பொதுவா ஆன்மீக விஷயங்கள்னு எடுத்துக்கும் போது, அடுத்த கேள்வி, பொதுவா ஆன்மீக விஷயங்கள்னு எடுத்துக்கும் போது பெண் சரீரம் ஆன்மீகத்துக்கு உகந்தது கிடையாது. பொதுவா ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. இந்த உடல் ஒன்றுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. இந்த உடல் ஆண் உடலானது ஆன்மீகத்துக்கு உகந்தது என்றும் பெண் உடல் ஆன்மீகத்துக்கு உகந்தது கிடையாதுன்னும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. இருந்தாலும் இது பொதுவா இருக்கக்கூடிய சூழ்நிலை. பொதுவா எல்லா காலகட்டத்திலையும் ஆண் உடலானது ஆன்மீகத்துக்கு உகந்ததாகவும் பெண் உடல் ஆன்மீகத்துக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆனா பக்தி தொண்டுல வரும்போது ஆண் பெண் வேறுபாடு எதுவுமே கிடையாது ஆன்மீகம். பக்தி தொண்டுல வரும்போது பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்ற, ஸ்திரியோ வைஷ்யா ததா சூத்ரா தேப்யாந்தி பராங்கதி. என்னுடைய பக்தி தொண்டுல ஒருத்தன் ஈடுபட்டான் அப்படின்னா அவன் வந்து ஸ்திரீ பெண்ணா இருந்தாலும் சரி, வைஷ்யா சூத்ரா எப்படி இருந்தாலும் சரி, பரமகத்தை அடைய முடியும். வேத கலாச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு தான் முக்கியமா, அதுக்கப்புறம் சத்திரியர்களுக்கு கொஞ்சம், வைஷ்யர்களுக்கு கொஞ்சம், சூத்திரர்களுக்கெல்லாம் கிடையாது. வைஷ்யர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் ரொம்ப கம்மி, பெண்களுக்கும் கிடையாது. குறிப்பா வைஷ்ணவர் சூத்திரர் பெண்களுக்கு மூணு பேருக்குமே ஆன்மீகம் அப்படிங்கிறது அந்த பழக்கமே அவங்களுக்கு வராது, சரியா? ஆனா கிருஷ்ணர் குறிப்பிட்டு சொல்றார், இந்த பக்தியை ஒருத்தன் பயிற்சி பண்ணானா, அவர் பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த ஜீவன் பெண்ணா இருந்தாலும், பெண்ணுடைய உடல்ல இருந்தாலும் சரி, சூத்திரனுடைய உடல்ல இருந்தாலும் சரி, வைஷ்ணனுடைய உடல்ல இருந்தாலும் சரி, பரமகத்தி அடைய முடியும். அதனால பக்தி தொண்டுல பக்தி யோகத்தை நம்ம பயிற்சி பண்ணும்போது ஆண் பெண் வேறுபாடு எதுவும் கிடையாது, பிராமண சத்திரிய வேறுபாடு எதுவும் கிடையாது, ஒருத்தர் சூத்திரனா இருந்தாலும் ஒண்ணும் கிடையாது, படிச்சிருந்தாலும் சரி, முட்டாளா இருந்தாலும் சரி, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எந்த வேற்றுமையுமே பக்தியில கிடையாது. வேத கலாச்சாரத்துல வேற்றுமைகள் இருக்கு, ஆனா பக்தி தொண்டுல முன்னேற்றத்தை பொறுத்தளவு எந்த வேற்றுமையும் கிடையாது. எல்லாருமே பகவானுக்கு உண்மையா தூய்மையா அன்பு செலுத்தும் போது கண்டிப்பா எல்லோருமே முன்னேற்றம் பெற முடியும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை நம்ம நடைமுறையில பார்த்துருக்கோம்.